நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
அடுக்குமாடி வீடுகளில் வசிப்பவர்கள் காய்கறிகள் பயிரிட்டு வளர்க்க விரும்பினால் தொட்டிகளில் எவ்வாறு வளர்க்கலாம், என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம் போன்ற பல கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் தாவரவியலில் முனைவர் பட்டம் பெற்றவரான தர்மன் சவரிமுத்து அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி. வணக்கம் முனைவர் தர்மன் சவரிமுத்து அவர்களே.
வணக்கம்.
ஆரோக்கியமாக நாம் உண்ணுவது நமது உடலுக்கு மட்டும் நன்மை பயப்பதோடு சுற்றுச்சூழல் மற்றும் நமது புச்சை உணவு சங்கலிக்கும் நல்லது என்று சொல்லப்படுகிறது, அது எப்படி என்று முதலில் விளங்கப்படுத்துங்களேன்.
பலர் அறிந்திருப்பார்கள், இந்த தாவரங்கள் வளரும் போது அவை காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்து சுஜனை வழிவிடும் தன்மை கொண்டவை. அந்த தன்மையினால் தான் அவை தங்களுடைய உணவை உருவாக்கி வளர்கின்றன. அதே நேரம் தாவரங்கள் சரிவாக இருக்கும் இடங்களில் அவற்றை சுற்றியுள்ள காற்று உலராமல் ஓரளவு ஈரப்பதனாக வைத்திருக்கும் தன்மையும் கொண்டவை. இது பெரிய மரங்களாயிருந்தாலும் சரி, சிறிய புல் பூண்டுகளாயிருந்தாலும் சரி, தங்களை சுற்றிய அந்த சூழலிலே அவை நீர் அதிகமாக வெளியே இல்லாமல் அவற்றை ஓரளவுக்கு தாங்கி வைத்து அந்த சூழலை கொஞ்சம் ஈரளிப்பாக வைத்திருக்கும் தன்மை கொண்டவை. அதே நேரம் அவை வளரும் பொழுது அவற்றிலிருந்து உதிரும் இலைகள் தண்டுகள் போன்றவை மீண்டும் மண்ணில் சேர்ந்து உரமாக உக்குவதால் உரமாக மாறுகின்றன. ஆகவே இந்த வாழ்க்கை சுற்று லைஃப் சைக்கிள் சொல்வார்கள், வாழ்க்கை சுற்றில் தாவரங்கள் தங்களுடைய பகுதிகளை மீண்டும் மண்ணுக்குள் சேர்த்து மண்ணுடைய தன்மையை வேறு தாவரங்கள் வளர்வதற்கான தன்மையை மேம்படுத்துகின்றன. இப்படி பல நன்மைகள் தாவரங்கள் வளர்ப்பதால்.
இன்னொரு முக்கியமான விடயம் இதில் சொல்லப்பட்டது என்னவென்றால், நாம் உணவு பொருட்களை அதாவது குறிப்பாக காய்கறிகள் பழங்கள் இவைகளை நாங்கள் வாங்கும் போது உள்ளூரில் விளையும் காய்கறிகள் பழங்களை வாங்குவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. இருந்த போதும் சிலவற்றை நாம் வீட்டிலேயே வளர்ப்பது நல்லது என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ நாங்க வீட்டில் தோட்டம் போடுவதற்கு இடம் இல்லாதவர்கள் அதாவது மாடி வீடுகளில் வசிப்பவர்கள் எப்படி காய்கறி தோட்டம் அமைப்பது என்பது பற்றி பேசுவோம். தொட்டிகளில் நாம் என்னென்ன காய்கறிகள் வளர்க்கலாம் என்று முதலில் சொல்லுங்களேன்.
தொட்டிகளில் வளர்க்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மக்கள் விரும்பி உண்ணும் பல தாவரங்களை தொட்டிகளில் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக கோடை காலத்திலே மிளகாய் மிகவும் இலகுவாக வளர்க்கலாம். கத்தரி போன்றவையும் தக்காளி கத்தரி மிளகாய் போன்ற தாவரங்கள் தொட்டிகளிலே மாடி வீட்டு பல்கனிகளில் வைக்கக்கூடிய அளவு தொட்டிகளிலே அவற்றை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளை சலட் இலைகள் வகைகளும் மற்றும் கொத்தமல்லி போன்ற ஹெர்ப்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில், அந்த தாவரங்களும் வளர்க்கக்கூடியதாக இருக்கும். கன்றாவில் நாங்கள் இருப்பதால் எங்களுக்கு குளிர்காலம் அதிகம். அப்படி இருக்க நாங்கள் தொட்டியிலே கருவேப்பிலை கூட வச்சிருக்கோம். ஒவ்வொரு வருடமும் கத்தரித்து வச்சிருந்தால் தொட்டியிலே ஓரளவு காலத்துக்கு கருவேப்பிலை கூட வளர்க்கலாம்.
தொட்டிகளில் ஒருவர் வளர்க்க ஆரம்பிக்கும் போது எல்லோருக்கும் இதில் பரிச்சயம் இருக்கும் என்று சொல்ல முடியாது இல்லையா? ஆகவே எங்கிருந்து ஆரம்பிப்பது, எந்த அளவு தொட்டி வாங்குவது, எங்கிருந்து ஆரம்பிப்பது, நாங்கள் செய்வது சரியா என்று பலருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? அதற்கு தெளிவுபடுத்தும் வகையில் எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் என்று சொல்லுங்கள். முதலில் தொட்டிகள் வாங்க வேண்டும், அதன் பிறகு என்ன வாங்க வேண்டும், என்ன மண் வாங்க வேண்டும், விதை போட்டு வளர்க்க வேண்டுமா அல்லது கன்றுகளாக வாங்கி நட வேண்டுமா, அப்படி பல குழப்பங்கள் இருக்கும் எல்லோருக்கும். அதை கொஞ்சம்
ஓரளவுக்கு நீங்கள் வாழும் பகுதியிலே தங்கி இருக்கிறது, அதாவது உங்கள் பகுதியிலே உஷ்ணநிலை கூடிய காலம் இருக்கிறதால் நீங்கள் விதைகளை போட்டு வளர்க்கலாம். கோடை காலம் கொஞ்சம் குறுகியதா இருக்கும் பகுதிகளிலே, உதாரணமாக கன்பரா போன்ற பகுதிகளிலே நாங்கள் விதைகளும் போட்டு சில வளர்ப்போம். ஆனால் எங்களுக்குரிய கோடை காலம் கொஞ்சம் குறைவா இருப்பதனால் சிறிய கன்றுகளாக வாங்கலாம். விதைகள் என்று பார்க்கும் பொழுது நீங்கள் தக்காளி பீட்ரூட் மிளகாய் கூட மற்றும் போஞ்சி பீன்ஸ் என்று சொல்வார்கள் பட்ட பீன்ஸ் கிரீன் பீன்ஸ் முதலியவற்றை விதைகளில் இருந்து இலகுவாக வளர்க்கலாம். கன்றுகளாக வாங்கும் பொழுது அவற்றின் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்றாலும் சிறிய கன்றுகளாக வாங்கினால் குறுகிய காலத்திலே உங்களுக்கு அறுவடை கிடைக்கும். வளர்ப்பதற்கு தொட்டிகள் தக்காளி கத்திரி போன்றவை ஒரு தனி மரம் என்றால் ஒரு சிறிய தொட்டியே காணும், போதுமாக இருக்கும். அந்த தொட்டிக்குள் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் என்று தோட்ட கடைகளிலே வாங்கலாம், பெரிய பைகளிலே விற்பார்கள். அவற்றை அந்த தொட்டிகளிலே நிறைத்து கன்றுகளை நடலாம். அநேகமாக கன்றுகளாக வாங்கினீர்கள் என்றால் அல்லது விதைகளாக வாங்கினாலும் அந்த அவற்றுடைய லேபிளிலே அவர்கள் ஒரு அளவு போட்டிருப்பார்கள், இந்த தாவரம் இவ்வளவு அகலத்துக்கு வளரும், இவ்வளவு உயரத்துக்கு வளரும் என்று போட்டிருப்பார்கள். ஆகவே அந்த அகல இடைவெளியை விட்டு ஒன்றோ அல்லது ரெண்டோ கன்றுகளை ஒரு தொட்டியிலே வளர்க்கலாம். பொட்டிங் மிக்ஸிலே அவர்கள் ஓரளவுக்கு உரம் சேர்த்திருப்பார்கள். ஸோ ஆரம்ப காலத்தில் அது போதுமானதாக இருக்கும். தொடர்ந்து வளரும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு விதமான ஊட்டச்சத்துக்களை தாவரங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ஊட்டச்சத்துக்காக நீங்கள் அடுத்த போகத்தில் இரண்டாவது முறை வளர்க்கும் பொழுது நீங்கள் கோழி எச்சம் அல்லது மாட்டு எச்சம் வாங்கலாம், அல்லது அவற்றையெல்லாம் பாகுபடுத்தி காம்போஸ்ட் என்றே விற்பார்கள், அதை வாங்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் டைனமிக் லிஸ்டர் என்று அழைப்பார்கள், அது எலும்பும் இரத்தமும் போன்றவற்றை கலந்து அவற்றை உக்க வைத்து ஒரு பசலையாக விற்பார்கள், அதுவும் நல்லது. நடுவதற்கு முன்பு மண்ணுடன் சேர்த்து பைகளிலே எவ்வளவு சேர்க்க வேண்டும் என்று அளவுகள் போட்டிருப்பார்கள், அதுக்கேற்ற அளவுக்கு சேர்த்து விட்டு கன்றுகளை நட்டால் அந்த கன்றுகள் நல்லாக வளரும். அதே நேரம் வேறு சில ஊட்டச்சத்துகள் இருக்கு, அவற்றை நீங்கள் இந்த ஸ்ப்ரே அடிக்கும் போத்தல்களிலே தண்ணீருடன் கலந்து அடிக்கக்கூடிய சில பசலைகளும் இருக்கின்றன. கடல் தாவர சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் என்று விற்பார்கள், அவற்றை வந்து சரியான அளவில் தண்ணீருடன் கலந்து தாவர இலைகளை கடித்தால் அவை மிகவும் விரைவாக தாவரத்தினால் உள்வாங்கப்பட்டு வளர்ச்சி கொஞ்சம் விரைவாக இருக்கும்.
வீட்டில் நாங்கள் உபயோகிக்கும் அந்த காய்கறி கழிவுகள், அவைகளை கொண்டு கம்போஸ்ட் தயாரிக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அது ஒரு பெரிய தலைப்பு. இருந்த போதும் நாம் பாவிக்கின்ற முட்டை ஓடுகள், முட்டை ஓடுகளில் கால்சியம் இருக்கிறது, அதுகளை நாங்கள் மண்ணில் போடலாம் என்று சொல்லுகிறார்கள். அவைகளை நாங்கள் பாவிக்கலாமா?
பாவிக்கலாம். முட்டையோடுகள் ரெண்டு விதமாக, ஒன்று நீங்கள் கம்போஸ்ட் வீட்டில் தயாரிக்கிறீங்களா அத்துடன் சேர்க்கலாம், அல்லது முட்டையோடுகள் சிலர் விசேஷமாக இந்த சலட் இலைகள் வளர்க்கும் பொழுது முட்டையோடுகளை பெரிய துண்டுகளாக உடைத்து அவற்றை சுத்தி போடுவார்கள் என்றால் இந்த சலட் இலைகளை உண்பதற்காக நத்தைகள் மிகவும் விரும்பி வருவார்கள். இந்த முட்டையோடுகளை உடைத்து சுற்றி வர போகும் போது அவை கூறாக இருப்பதனால் நத்தைகள் வருவதை ஓரளவுக்கு தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொல்வார்கள். முட்டையோடுகள் எனக்கு ஞாபகம் இருக்கிற, நாங்கள் ஊரிலே இருக்கும் பொழுது முட்டையோடுகளை நாங்கள் ரோஸ் மரங்களுக்கு போடுவோம், நன்றாக பூக்கும் என்று சொல்லி. முட்டையோடுகள் போட்டுவிட்டால் கொஞ்ச நாட்களுக்கு அவை மண்ணிலேயே கிடக்கும், உக்குவதற்கு காலம் எடுக்கும். ஆனால் இந்த நத்தைகள் போன்றவற்றை குறைப்பதற்கு உதவியா இருக்கும். அதே நேரம் அதை அந்த கல்ஜிய ஊட்டச்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணிலே விட்டு கொண்டு இருக்கும், அதை தாவரங்கள் உண்டக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கம்போஸ்ட் வீட்டில் செய்வதென்றால் அதற்கு தனியாக ஒரு ஒரு பாத்திரம் தேவைப்படும், ஒரு உயரமான பாத்திரமாக இருக்க வேண்டும். அதன் உள்ளே தாவர கழிவுகளை நீங்கள் வீட்டில் சமைக்கும் பொழுது வரும் மரக்கறியில் இலைகள், பாவிக்காத துண்டுகள், தோல் போன்றவற்றை பாவிக்கலாம். முட்டையோடு தேயிலை, தேநீர் ஊற்றியவின் தேயிலை, கோப்பி ஊற்றியவின் கோப்பி, அந்த துகள்கள் போன்றவற்றை எல்லாம் சேர்க்கலாம். ஆனால் அவற்றுள் மற்ற பொருட்களை சேர்க்கக்கூடாது, அதாவது இறைச்சி மீன் போன்ற பொருட்களை கம்போஸ்டில் சேர்க்கக்கூடாது என்றால் அப்படி சேர்த்தால் எலிகள் போன்றவற்றை நீங்கள் வீட்டுக்கு வரவழைப்பதாக இருக்கும்.
இன்னொரு சந்தேகம், இந்த மாதிரியான விடயங்கள் நாங்கள் வீட்டில் இருக்கின்ற முட்டை ஓடுகள், வாழைப்பழ தோள்கள் இவைகளை எல்லாம் நாங்கள் நேரடியாக போடும் பொழுது அந்த மண்ணின் பிஹெச் மாறிவிடும், சில சமயம் அது அதில் வளரும் தாவரத்தையே பாதிக்கக்கூடியதாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அது உண்மையா?
உண்மையாக இருக்கலாம். எனக்கு அது நேரடியாக போட்ட அனுபவம் இல்லை, ஆனால் நீங்கள் நேரடியாக போடுவதென்றால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவற்றை உக்க வைத்த பின் போடுவது நல்லது. போடும் பொழுதும் நேரடியாக தாவரத்தை சுத்தி போடாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு தூரமாக போடுவது நல்லது. மண்ணுடன் சேர்த்து கலந்து விட்டால் அவை ஓரளவுக்கு சரியில்லாமல் டைல்யூட் பண்ணப்பட்டிருக்கும், அவை தாவரத்தை அவ்வளவு பாதிக்காமல் இருக்கும். உக்க வைத்த பின் போடுவதுதான் நன்றாக இருக்கும். உக்க வைத்த பின் அவை விரைவாக தாவரத்தால் எடுக்க உள்வாங்கப்படும்.
இயற்கையாக பூச்சிக்கொல்லி இன்றி நாம் காய்கறிகள், இந்த மாதிரியான சாலட் வகைகள் இவைகளை வளர்க்க முடியுமா?
வளர்க்கலாம். நான் அதை பெரிதாக செய்யவில்லை, எங்களுக்கு பூச்சிகளால் பெரிய தொல்லைகள் இல்லை என்பதால். ஆனால் இயற்கையாக செய்வதென்றால் உள்ளி மற்றும் மிளகாய் போன்றவற்றை பட்டாக அரைத்து அவற்றை தண்ணியுடன் கலந்து அதை வடித்தெடுத்து அந்த வடித்தெடுத்து வரும் அந்த நீரை தாவரங்களிலே ஸ்ப்ரே பண்ணினால் அவை சில பூச்சிகள் ஜந்துக்களை தாவரங்களில் வந்தவற்றை உண்ணாமல் பாதுகாக்கும்.
பால்கனியில் நாங்கள் இப்படி தொட்டிகளில் காய்கறிகள் வளர்க்க நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நாம் ஊற்றுகின்ற அந்த தண்ணீர், அதிகமாகின்ற தண்ணீர் கீழே வழியும் இல்லையா? அதற்காக தொட்டிகளில் ஓட்டைகள் இருக்கும். அந்த தண்ணீரை நாங்கள் சரியாக வெளியேற்றுவதற்கும் சில விடயங்கள் நாங்கள் செய்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா? அது கட்டடத்தை பாதிக்காமல் வெளியேற்றுவது எப்படி என்றும் சொல்லுங்களேன்.
அந்த தண்ணீரை நீங்கள் தோட்ட கடைகளுக்கு போனால் தொட்டியலின் கீழே வைக்கக்கூடிய சில வட்டமான அல்லது சதுரமான தட்டுகள் விற்பார்கள். அந்த தட்டுகளிலே நீங்கள் பொற்றை வைத்தால் தண்ணீர் நிலத்தில் வடியாமல் இந்த தட்டுகளுக்கு பக்கங்கள் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். ஆகவே தண்ணீர் அதுக்குள்ளே சேர்ந்து கொள்ளும். அப்படி சேரும் தண்ணீரை மீண்டும் அந்த தட்டுகளில் இருந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மீண்டும் வேறு சாதனங்களுக்கு ஊற்றியும் அந்த தண்ணீரை மீள் பயன்படுத்தலாம். ரீசைக்ளிங் மாதிரி என்றால் வடிந்து வரும் பொழுது அதுக்குள்ள கொஞ்சம் ஊட்டச்சத்துக்களும் வரும். அந்த தண்ணீர் அந்த தண்ணியை நீங்கள் மீண்டும் பாவிக்கலாம். அதே போல தண்ணியை ஊற்றும் பொழுது மிக அதிகமாக ஊட்ட தேவையில்லை. அதாவது அந்த பொட்டிங் மிக்ஸ் வந்து காயாமல் இருக்க வேண்டும். ஆனால் பொட்டிங் மிக்ஸுக்குள்ள தண்ணி மிக அதிகமாக இருந்தால் வேர்கள் உக்குவதற்கான சாத்தியங்கள் இருக்காக தண்ணி ஊற்றுவதை நீங்கள் ஓரளவுக்கு சமன் செய்து கொண்டு இருக்க வேண்டும்.
தாவரங்களுக்கு நாம் தண்ணீர் ஊற்றும் போதும் எல்லோருக்கும் வருகின்ற ஒரு சந்தேகம் என்னவென்றால், நாங்கள் காலையில் சூரியன் வருவதற்கு முன்னே நாங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டுமா, அல்லது மாலையில் ஊற்ற வேண்டுமா, ஒரு நாளைக்கு இரண்டு முறை ஊற்ற வேண்டுமா, இப்படி என்று பல சந்தேகங்கள் வருவது உண்டு. உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கும்?
நீங்கள் வாழும் பகுதியை பொறுத்தது, மிகவும் வெப்பம் வெப்பமான இடத்தில் இருந்தால் அல்லது மிகவும் வெப்பம் வெப்பம் உள்ள காலத்தில், அதாவது ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் மிகவும் வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த காலங்களில் காலையும் மாலையும் ஊற்றுவது நல்லதாக இருக்கலாம். விசேஷமாக தொட்டிகளில் இருக்கும் தாவரங்கள் தொட்டிகள் தண்ணீரை இழக்கும் தன்மை கொஞ்சம் கூட, நிலத்தில் மண்ணில் இருக்கும் தாவரங்கள் வேர்கள் வந்து மிகவும் ஆழமாக போகக்கூடிய தண்ணீர் இருக்கிறதா, வீட்டுகளில் இருந்து தண்ணீரை உறிஞ்சக்கூடியதாக இருக்கும், கூடிய நேரம் தண்ணீரை தக்க வைத்துக் கொள்ளும். காலை மாலை ஊற்றலாம். காலையில் ஊற்ற வேண்டும் அல்ல மாலையில் ஊற்ற வேண்டும் என்ற நியதி பெரிதாக இல்லை. உங்களுக்கான ஒரு ஒரு நேர அட்டவணையை வைத்து அதுக்கேற்ற வரி ஊற்றலாம். முக்கியமான குறிப்பு என்னென்றால், இந்த தொட்டியில் உள்ள மண் காய்ந்து போகாமல் அதை ஈரளிப்பாக வைத்திருக்க வேண்டும்.
குறிப்பாக இந்த சாலட் வகைகள், கீரை வகைகள், அவைகளுக்கெல்லாம் நாங்கள் தண்ணீர் ஊற்றும் போது மேலிருந்து ஊற்றாமல் அதனுடைய இலைகளில் தண்ணீர் இருந்தால் கூடுதலாக, நீங்கள் கூறிய அந்த நத்தை அந்த மாதிரியான பூச்சிகள் அவைகளை நாங்கள் கூடுதலாக வரவேற்பதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இலைகளில் தண்ணீர் படாமல் வேர்களில் தண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மையா?
ஆமா, அந்த சாலட் இலைகள் போன்றவற்றில் இலைகள் மிகவும் அடர்த்தியாக ஒன்றின் மேலொன்றாக ஒரு பூ போல இருக்கும். அதற்குள்ளே தண்ணி இருந்தால் அந்த தண்ணி அசுவில் ஆவியாகாது, ஈரப்பதனான ஒரு ஒரு சூழலை அதுக்கு ஏற்படுத்தும். ஆகவே பூச்சிகள் நத்தைகள் போன்றவற்றை அது தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் கூட இருக்கின்றன. அப்படியான சாதனங்களுக்கு நீங்கள் தண்ணீர் ஊற்றும் கருவிகள் இருக்கு, வாட்டரிங் கேன் சொல்வார்கள். அவற்றை ஒரு சிறிய வாட்டரிங் கேன் இருந்தாலே போதும். அவற்றினூடாக இலைகளுக்கு படாமல் தாவரத்தின் அடிப்பகுதியில் தண்ணியை ஊற்றலாம்.
மிக்க நன்றி முனைவர் தர்மன் சவரிமுத்து அவர்களே. நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக எஸ்பிஎஸ் வானொலிக்கும் செல்வி உங்களுக்கும் எனது நன்றிகள். வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.